நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. இன்னைக்கு மருத்துவ நிகழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, பாம்பை பத்தி. பாம்பென்றால் படையும் நடுங்கும். நமக்கு பாம்புன்னு பேரை கேட்ட உடனே நடுங்கும் இல்லைங்களா? அரண்டவங்கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பாம்பு. பாம்பை பத்தின நிறைய பழமொழிகள் இருக்கு, கதைகள் இருக்கு, கட்டுக்கதைகள்லாம் இருக்குது. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஏரியால அக்ரி யூனிவர்சிட்டி சுத்தி உள்ள ஏரியால முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய பாம்பு இருக்குது. இப்ப பாம்புகளை பத்தி விரிவா பேசுறதுக்காக, பாம்பு கடிச்சா என்ன பண்ணணும், என்ன முதலுதவி, அதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தீவிர மருத்துவ சிகிச்சை பிரிவு பேராசிரியர் டாக்டர் சி மனோகரன் அவங்க நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம் டாக்டர்.
வணக்கம்.
பாம்பு கடியை பத்தி பேசுறதுக்கு முன்னால, உங்களோட சிம்பல்ல வந்து ஒரு ஸ்டிக் அண்ட் ரெண்டு ஸ்னேக் வந்து பின்னி பிணைஞ்சிருக்கும் இல்லைங்களா? அந்த ஸ்னேக் வந்து இந்த ஸ்னேக் தானா?
இல்லை, அது வந்து எதுக்காக அதை போட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி ஒன்றும் மாறுபாடான கருத்து எனக்கு தெரியல. ஆனால் அது என்ன அப்படின்னா, அது நம்ம வந்து பாம்பை வந்து அடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ட்ரீட் பண்ணணும், அவ்வளோதான். பாம்பு கடினால் வரக்கூடிய இறப்பை வந்து நம்ம தடுக்கணும். அதுக்கு நடுவில் ஒரு குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க போல இருக்கு, அதுக்கு நடுவில் ஒரு பின்னி பிணைஞ்சிருக்கிறது வந்து ஒரு வேளை நம்ம வந்து அதை ட்ரீட் பண்ணணும், அது பாம்பு வந்து அடித்து கொள்ளக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் கூட இருக்கலாம். அதான் நான் வந்து சொல்ல விரும்புறது.
இந்த பரிணாம வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாம்பு அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்குது. இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் அப்படின்னு பார்த்தா எத்தனை வகைப்படும், எங்கெங்கே அதிகமாக இருக்குது? கோயம்புத்தூரில் இப்போ அடிக்கடி நம்ம பேப்பரில் படிக்கிறோம், நியூஸில் கேட்குறோம், அடிக்கடி அங்கங்கே பாம்பு அப்படி அப்படின்ட்டுலாம். அதை பற்றி, அதோட வாழ்விடம், அதெல்லாம் பற்றி முதல்ல சொல்லுங்களேன்.
அதாவது என்ன சொல்கிறதுனா, இந்த பாம்புகள் வந்து முன்னாடிலாம் காடு இருக்குது, மனுஷங்க இருந்தாங்க, நடுவில் வந்து ஒரு டிமார்க்கேஷன் சொல்லக்கூடிய அந்த பிரிவு இருந்தது. அந்த ப்ராக்சிமிட்டி, அதாவது இப்போ மனுஷனும் வந்து அந்த பாம்பும் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாறி, இப்போ வந்து பாம்பு வந்து மனுஷங்களுடைய வாழ்வாதாரங்களுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன சொல்கிறது அப்படின்னா, அக்கஸ்டம்டு, அதாவது பாம்பும் வந்து மனுஷனோட சேர்ந்து, மனுஷனுடைய சரௌண்டிங்ஸுக்குள்ளேயே சேர்ந்து வளர ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா, எல்லாமே நம்ம தொந்தரவு பண்ணுறோம். பாம்புடைய வாழ்விடங்களை வந்து மனுஷங்க வந்து நிறைய தொந்தரவு பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்னாங்க அப்படின்னா, பாம்பு என்ன பண்ணும், மனுஷங்களுடைய வாழ்வாதாரங்களுக்கிட்ட சுற்றியும் வர ஆரம்பிச்சிச்சு. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் பாம்பு வந்து நுழைஞ்சி வாழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, இன்னொன்று வந்து இரிகேஷன், விவசாய நிலங்கள். விவசாய நிலங்களில் வந்து ஏன் இது போகுது அப்படின்னா, அதுக்கு வேண்டிய உணவு வந்து அங்கே நிறையா கிடைக்குது. அதுக்கு தவளை, இந்த லிசர்ட், இதெல்லாம் நிறையா அங்கே கிடைக்க ஆரம்பிக்குது. அதனால் பார்த்திங்கன்னா, இந்த ரைஸ் பேடி ஃபீல்டு, கரும்பு வயல், இந்த மாதிரி இடங்களில் வந்து பாம்பு நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு, இது எல்லாமே அது வந்து அதுவும் வந்து உள்ளே வந்து இந்த அதனுடைய உணவுக்காக வர ஆரம்பிச்சிச்சு. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா, பாம்புன்னா காட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற தன்மையெல்லாம் மாறி போய், இந்த பாம்புகள் வந்து மனுஷங்களை சுற்றி, பெரிய அர்பன் ஏரியா ஆர் அர்பன் ஏரியா, நகரங்கள், நகரத்தை சுற்றி அர்பன் ஸ்லம்ஸு, இந்த ட்ரைனேஜு, இந்த பிட்ஸு, இல்லை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் கூட சின்ன சின்ன கேப்பு, இதுக்குள்ளெலாம் அது வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது இனிமேல் வந்து மனுஷங்க இருக்கக்கூடிய இடத்துல பாம்புலாம் வராது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஈஸ்ட்டு அமெரிக்காவில் பார்த்திங்க அப்படின்னா, மனுஷங்க வாழ்கிற இடத்துலையும் பாம்புகள் இருக்குது. அதனால் அந்த 19 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுடையக்கு வந்து நிறையா வந்து பைட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க. அப்போ நிறையா கிழக்கு அமெரிக்காவில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா அர்பன்லேயே, மனிதனுடைய வாழ்விடங்கள்லேயே பாம்பு இருக்குது. அதை வந்து குழந்தைங்கள வந்து நிறையா கிடைக்குது. ஏன்னா இதில் செகண்டு ஜாஸ்தி கிடைக்கிறது வந்து குழந்தைங்கள தான். ஏன்னா அதுங்களுக்கு வந்து ஒன்று வந்து ஆன்சைட்டி, அதெல்லாம் இருக்காது அதுங்களுக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயப்படாத ஒரு தன்மை, அது தெரிஞ்சுக்கிற ஆர்வம், இதெல்லாம் வந்து ஆண்களை விட குழந்தைங்களுக்கு அடுத்த நிலையில் அவங்க அந்த கடிக்கிற தன்மை வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஆண்கள் தான் ஜாஸ்தியாக இருக்கும், பெண்களுக்கு ரொம்ப கம்மி தான். அடுத்த நிலை வந்து குழந்தைங்களுக்கு, ஏன்னா அதுங்களுக்கு ஒன்றும் தெரியறதில்லை, அதை பற்றி பயம் இருக்கிறது இல்லை, அதை பற்றி ரொம்ப கம்மியாக தான் தெரியும். அது கடிச்சா செத்து போயிடுவாங்க அப்படின்றதுலாம் அதுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் அடுத்த நிலை வந்து குழந்தைங்களுக்கு வந்துடுது, குழந்தைங்களை கடிக்கிற ஜாஸ்தி வந்து குழந்தைங்களுக்கு இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ஸ்னேக் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து வைப்பர் அப்படிங்கிற ஒரு குரூப்பு வந்து ரொம்ப காமனாக இருக்கும். விரியன் வந்து அந்த குரூப் ஆஃப் பாம்பு வந்து இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது கட்டு விரியன், கட்டு விரியன், கண்ணாடி விரியன், அந்த மாதிரி சிலது நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்க, அந்த கோப்ரான்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல பாம்பு. நல்ல பாம்பு வந்து பெரிய அர்பன் ஏரியாவில் அர்பன்லேயும் இருக்குது. அதே சமயத்தில் காடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த சைலண்ட் வேலி அப்படின்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா ராஜநாகம் அந்த மாதிரி நிறையா இருக்குது. தண்ணி பாம்பு வந்து மோஸ்ட் ஆஃப் தண்ணி பாம்பும் பாய்சன் தான், தண்ணியில் இருக்கக்கூடிய பாம்பு சொல்லுவாங்க, அதுவும் வந்து பாய்சன்ஸ் தான். ஸோ மேஜராக இந்த பாம்புகள் தான், தண்ணி பாம்புன்னு சொல்கிற குரூப்பு, நல்ல பாம்புன்னு சொல்கிறது, அப்புறம் வந்து கட்டுவிரியன்னு சொல்கிறது, கட்டு கண்ணாடி விரியன்னு சொல்கிறது, விரியன் பாம்புகள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த வகை பாம்புகள் தான் வந்து ரொம்ப காமனாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது.
அனகோண்டா அப்படின்ட்டு படம் கூட வந்தது இல்லைங்களா, அப்படி உண்மையிலே அனகோண்டான்ற பாம்பு இருக்குதா, அது எங்கே ஆப்பிரிக்காவில் இருக்குதா, இல்லை இந்தியாலையும் இருக்குதா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
இது வந்து இந்த ஹெர்படாலஜிக்கல் சொசைட்டி தான் இதில் வந்து சொல்லுவாங்க, இந்த ஜூலாஜிக்கல் அப்படின்றது ஹெர்படாலஜிக்கல். இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் அந்த சினிமாவில் தான் பார்த்துருக்கேன், இந்த அனகோண்டா சைஸ் அவ்வளோ பெருசுக்கு இருக்கா அப்படிங்கிறத பற்றி சரியான வந்து எனக்கு புரிதல் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். காடுகளில் வந்து பெரிய சைஸ் பாம்பு இருக்குது, ஆனால் அது இந்த சினிமாவில் காமிக்கிற அளவுக்கு பெருசாக இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து கேள்வி, அதை பற்றி ஒன்றும் எங்களுக்கு ஏன்னா அதில் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. அனகோண்டா டைப்பு அது, அதில் வந்து டாக்டர்ஸுக்கு வந்து அதை பற்றி அதிகமான புரிதல் அப்படிங்கிறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்
நான். சரிங்க டாக்டர், இப்போ பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிஃபென்சிவ் பர்பஸஸ்க்காக தான் அது கடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
முடிந்தவரை பாம்பு வந்து மனுஷனை கடிக்கிற எண்ணத்தில் வரதே இல்லை, அப்படியே கடித்தாலும் ட்ரை பைட்டாக தான் இருக்கும். ரொம்ப குறைச்சலான பாம்புகள் தான் விஷப்பாம்பு. அதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாம்பு வந்து விஷத்தை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் இந்த ட்ரை பைட்டு வந்து ரொம்ப காமன். அதே மாதிரி நிறைய பாம்புகள் வந்து விஷப்பாம்பு இல்லை தான், அதே மாதிரி இவனை கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு பாம்பு கடிக்கிறது இல்லை. அப்படி கடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மினிமலாக தான், ரொம்ப குறைச்சலான விஷயத்தை தான் அது வந்து இன்ஜெக்ட் பண்ணுது. ஸோ அதனால் எப்போவுமே பாம்போட மொழின்னு சொல்லுவாங்க, பாம்போட லாங்குவேஜ்னு சொல்கிறது வந்து சும்மா லைட்டாக அப்படி கடிச்சிட்டு போயிடும் அவ்வளோதான். வெயிட் பண்ணி பழி வாங்குற நோக்கத்தோடையோ எல்லாம் இருக்கிற அவ்வளோ விஷயத்தையும் வந்து உள்ளே கொடுத்துடணும் அப்படின்னு நினத்துலாம் ஒன்றும் அது கடிக்கிறது இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அது தன்னை தற்காத்து கொண்டு போயிடும். இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வண்டியில் போயிட்டுருக்கீங்க, வேகமாக ஒரு பாம்பு வருது, அது பார்த்தீங்கன்னா உங்கள் சத்தத்தை அந்த அதிர்வுகளை கேட்டு அது திரும்ப தான் போகும்போது எதிர்த்து வந்து நம்மளை தாக்குற தன்மையெல்லாம் பாம்பு எப்பவுமே இருக்காது.
நீங்கள் சொல்கிறத பார்த்தா பாம்போட விஷமான தன்மை மனுஷனுக்கு தான் இருக்குது, இன்றைக்கி அவனை முடிச்சே தீரணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு வர்றாங்க இல்லைங்களா. சரிங்க டாக்டர், இப்போ பாம்பு கடிச்சதுன்னா என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அந்த கடிப்பட்டவருக்கு ஏற்படும் சொல்லுங்களேன். அப்புறம் ட்ரை பைட் வேறு சொன்னீங்க, அதுனா என்ன, அதையும் தெளிவுபடுத்துங்க.
அதாவது இப்போது நான் பாம்பு கடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு கேள்வி வருது அந்த பாம்பு கடித்தவனுக்கும் கூட இருக்கவங்களுக்கும். ஒன்று, இந்த பாம்பு உண்மையிலே கடிச்சிச்சா இல்லை கடிக்கலையா, இல்லை பாம்பு கடினால அவனுக்கு விஷம் வந்து ஏறிடுச்சா இல்லையா, இல்லை கடிச்சது வந்து விஷப்பாம்பு தானா இல்லை விஷம் இல்லாத பாம்பா. இந்த குழப்பங்கள் வந்து பாம்பு கடிப்பட்டவனுக்கும் இருக்கும், அந்த பாம்பு கடிப்பட்டவனுடைய உறவினர்களுக்கும் சுற்றிவங்களுக்கும் இது இருக்கும். இது என்ன ஆகுது அப்படின்னா, அது உடனே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இம்மீடியட்டாக ஏதாவது பண்ணுவாங்க, அவனுக்கு ஏதாவது உயிர் காப்பாற்றுன்ற எண்ணத்தில் அந்த கட்டு போகிறதுன்றது உடனே பண்ணிவிடுவாங்க. சரிங்களா, இப்போ பாம்பு கடித்தவன் வந்து சும்மா ட்ரை பைட்டுன்னு வச்சுக்கோங்க, ட்ரை பைட்னா வினமே இருக்காது மேடம், சும்மா ஜஸ்ட்டு கடிக்கும் அவ்வளோதான், அப்படி கடிச்சிடும் அவ்வளோதான், கொஞ்சம் கூட வேணாம் உள்ளே போகாதன்மையே இருக்கலாம், இல்லை ஒரு பாதுகாப்புக்காக கொஞ்சம் வேணாம் கூட உள்ளே போயிருக்கும், விஷம் கூட உள்ளே போயிருக்கும். அப்போ உடனே அது எதை பொறுத்து அப்படின்னா, அது எவ்வளோ விஷம் வந்து உள்ளே போயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 0.5 to 1 ml தான் மேடம் ஒரு ஒரு கடியிலான வரும், மேக்ஸிமம் 1.5 ml வரைக்கும் போகும். சில டைமில் வந்து பெரிய வைப்பர்லாம் வச்சு விரியனில் 5 ml வரைக்கும் போகும், 5 ml வரைக்கும் கூட கடிச்சிருக்கு, வேணாம் வந்து 5 ml கூட உள்ளே போயிடும். ஆனால் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈல்டுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஈல்டில் வந்து ஒரு இந்த பைட்டை வந்து ஒரு இந்த சாஸ்கேல்டு வைப்பர்னு ஒன்று இருக்குது, ரசல்ஸ் வைப்பர்னு இருக்குது, அதே மாதிரி சாதாரண விரியன் காமன் விரியன் இருக்குது, இந்தியன் கோப்ரான்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரான்னு எடுத்துக்கோங்களேன், அதில் வந்து ஈல்டு வந்து 150 to 200 mg வரைக்கும் இருக்கும் ஈல்டு தன்மை, அது சுரக்கும் தன்மைன்னு கூட சொல்லலாம். அது 200 mg இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து கடிக்கிறது வந்து கடித்தா செத்து போகிறது அப்படிங்கிறது வந்து 20 mg தான் கோப்ரா பொறுத்த வரைக்கும். ஆனால் கிரைட்டில் பார்த்தீங்கன்னா 8 to 12 mg இருக்கும் ஈல்டு, அது சுரக்கும் தன்மை, ஆனால் அது வந்து 2 mg செத்து போயிடுவாங்க, 2 mg வந்து செத்து போயிடுவாங்க. அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 1.5 ml வந்து 2 mg இருந்துச்சுன்னா கஷ்டம், ஏன்னா லீத்தல் டோஸை 2 mg தான் கிரைட்டை பொறுத்த வரைக்கும், விரியனை பொறுத்த வரைக்கும். இதில் கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா 20 mg வரைக்கும் லீத்தல் டோஸ், ஈல்டு வந்து 200 mg வரைக்கும் இருக்கும். இது ஒரு உதாரணத்துக்குனால நான் சொல்கிறேன் நான். ஆனால் இந்த 1 ml வந்து இந்த 2 mg இருந்துச்சுன்னா இது வைப்பரில் செக்ரேட்டில் லீத்தல் டோஸாக 2 mg செத்து போயிடுவான் பேஷண்ட், வரதுக்கு முன்னாடி செத்து போயிடுவான். அப்போ என்னென்னா அப்படி லைட்டாக கடிச்சாதான் லெஸ் தென் 2 mg இருந்தால் தான் அவன் பிழைப்பான். கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா 200 mg சுரப்பும் தன்மை இருந்தால் கூட 20 mg இருந்தால் தான் அவன் செத்து போவான். அப்போ என்னன்னா ஒரு ஒரு 2 mg 3 mg தான் 1.5 ml 1 ml இருக்கும். அப்போ என்னென்னா எவ்வளோ கடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து வந்து அந்த லீத்தல் டோஸ் அது கொல் சாகும் தன்மை பொறுத்து தான். சாகும் தன்மை வந்து இந்த இவ்வளோ ரேஞ்சில் இருக்கிறதுனால பாம்பு அவ்வளோவும் இன்ஜெக்ட் பண்ணாது, அப்படி லைட்டாக தான் கடிச்சிட்டு போகும். ஸோ அதனால் அவனுடைய தலைவிதி அப்படிங்கிறது சில பேர் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது எல்லாமே இந்த லீத்தல் டோஸை பொறுத்து தான் இருக்கும், எவ்வளோ லீத்தல் டோஸ் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும், அது சாகும் தன்மையான அளவு பாய்சன் உள்ளே போயிருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான். சரி, ரொம்ப கம்மியாக தான் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கம்மியாக போச்சு அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த மருத்துவ நிபுணர்கள் வந்து அதை அசஸ் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் கடித்த இடத்துல மார்க் இருக்கும், ஒன்று மார்க்கு மட்டும் இருக்காது, இன்டென்ஸாக பெயின் இருக்கும், அதிகமான வலி இருக்கும், ரெண்டு. இன்னொன்று வந்து அந்த வீக்கம், வீக்கம் இருக்கும், வீக்கம் வந்து அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கும். இது எல்லாமே இந்த விரியன் குரூப்பில் இருக்கும், விரியன் குரூப்பில், ஏன்னா அதில் தான் வந்து இந்த ரத்தத்தை உறையும் தன்மையை பாதிக்கக்கூடிய கண்டென்ட் இருக்கிறதுனால அது என்னென்னா அப்படியே பெருசாகிக்கிட்டே போகும் மேலே. ஸோ அதை வச்சு தான் நம்ம இது வந்து பாய்சனஸ்னாக்கா நான் பாய்சனஸ்னாக்கான்னு சொல்லணும். ஒன்று பைட் மார்க்கு, வீக்கம், ரத்தமோ தண்ணியோ அப்படியே வடிதல், அப்புறம் அது மேலே ஏறிட்டு போகிறது. இது வந்து லோக்கலாக இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ். அது என்னென்னா சப்போஸ் ரத்தத்தில் கலந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பொதுத்தன்மை, அது சிஸ்டமிக் சிம்டம்ஸ்னு ஒன்று வரும், அதாவது உடம்பு பூரா போய் கலந்துருச்சுன்னா சில பொதுவான தன்மைகள் வந்து வெளிப்படும். அதில் பார்த்திங்க அப்படின்னா வாந்தி, வயிற்று வலி, பயங்கர வயிற்று வலிக்கும், வாந்தி இருக்கும், அவனுக்கு மயக்க வர்ற மாதிரி இருக்கும், ப்ளட் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாகிடும், இதெல்லாம் வந்து வைப்பரில் ரொம்ப காமனாக இருக்கும். கண் மூடுறத்தன்மை, ஃபிட்ஸ், அது சீச்சர்ஸு, அப்புறம் வந்து மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கிறது, இந்த ரெஸ்பிரேட்டரி அதாவது சுவாசத்துக்கு காரணமான கூடிய தசையெல்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறது, முழுங்கிறது கஷ்டமாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்ல பாம்பில் அந்த பாம்புனால் வரக்கூடிய டாக்ஸின்ஸில் வரும். ஸோ மோஸ்ட்லி நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய தன்மைகள் வந்து இந்த நல்ல பாம்பில் வர்றதும், இந்த ரத்தத்தை பாதிக்கக்கூடிய உறையும் தன்மையை பாதிக்கக்கூடியது வந்து இந்த விரியனில் வர்றதும் இருக்கும். இதை வந்து காமனாக வந்து ரெண்டுமே இருக்கிறது வந்து இந்த விரியனில் இருக்கும். தனியாக நியூரலஜிக்கல் டாக்ஸ் நரம்பு மண்டலத்தமனு தாக்குறது வந்து நல்ல பாம்பில் இருக்கும், சரிங்களா? சார், ரெண்டுமே இருந்ததுன்னா நீங்கள் கிரைட் சஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லை நரம்பு மண்டலமே அஃபெக்ட் ஆகலை, கால் மட்டும் வீங்கிட்டு இருக்கு, ரத்தம் உறையும் தன்மை வந்து கம்மியாகிட்டே வருது அப்படின்னா அது மோஸ்ட்லி வைப்பராக இருக்கலாம், அது விரியனாக இருக்கலாம். ஸோ இதை ரெண்டை வச்சுட்டு நம்ம சொல்லலாம் இது என்னன்னு சொல்லிட்டு. சப்போஸ் இப்போ ஒருத்தன் தண்ணிக்கு போய் குளிச்சுட்டு வரான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஏதோ ஒரு பைட் மாதிரி இருந்தது, அவனுக்கு தெரியல, ஆனால் கொஞ்ச நேரம் ஒரு 1 hour அவனுக்கு பயங்கர பெயின் இருக்குது உடம்புல, அப்படி கையை மடக்கும் போது ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹைட்ரோஃபிட், அதாவது தண்ணி பாம்பு கடிச்சிருக்குன்னு அவனை சஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம நீச்சல் குளத்தில் போயிட்டு வரான், அவரை குளத்தில் போயிட்டு வரான், இல்லை ஒரு ஃபிஷ் ஹேண்டில் நெட் இருக்கு இல்லையா, மீன் வலையை ஹேண்டில் பண்ணிட்டு வரான், மீன் வலையை ஹேண்டில் பண்ணும்போது அவனை ஏதோ கடிச்சிச்சு அவனுக்கு தெரியல, ஆனால் கொஞ்ச நேரம் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அவன் யூரின் வந்து ஒரு மாதிரி மஞ்சக்கடை ஏதோ ஒரு கலரில் போகிறான், அவனுக்கு வந்து உடம்புலாம் வலிக்குது, அவன் ஸ்டிஃப்னஸ் வருது, கை லாக் ஸ்ட்ரிஸ்மஸ்ன்னு சொல்லுவாங்க, லாக் ஆகிடும் வாய், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். கண் மூடி நான் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் நினைவு இல்லாமல் போகிறான், வீக்காக ஃபீல் பண்ணுறான், மூச்சுறது கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்ல பாம்பு சஸ்பெக்ட் பண்ணணும். கால் வீங்கி ஊசிங்க ஆகி அந்த சொல்லிங் வந்து மேலே ஏறிட்டே போகுது அப்படின்னா நம்ம வைப்பரை சஸ்பெக்ட் பண்ணணும்.
நல்லா சொன்னீங்க டாக்டர். நாய் கடிச்சதுன்னு வைங்களேன், அதோட இது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கூட தெரியும் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இப்போ பாம்புக்கு வந்து உடனே தெரிஞ்சிடும் இல்லைங்களா, இதுக்கு உண்டான சிகிச்சை முறைகள் எவ்வளோ நாளைக்கு எடுத்துக்கணும் அதை சொல்லுங்கள். அப்புறம் இன்னொன்று, பாம்பு கடிப்பட்ட இடத்துல வந்து ஒரு கட்டு போடணும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையா, அதெல்லாம் சொல்லுங்களேன்.
பாம்பு கடித்த இடத்துக்கு மேலே கட்டு போடுறது வந்து ஒரு ஒரு பழக்கம், பொதுமக்கள்கிட்ட அந்த பழக்கம் இன்னும் இருக்குது, அது அவங்க பண்ணுறாங்க, அது அது வந்து நம்ம எவ்வளோ எஜுகேட் பண்ணாலும் அது வந்து பண்ணுறதை வந்து சப்போஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மேலே வந்து போகிற விஷம் வந்து கம்மியாகும் அப்படின்னு அவங்க ஒரு நினச்சிட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. யூஸ்வலாக அந்த கட்டு போடுறதோ இல்லை வந்து அது ஐஸ் அது மேலே வைக்கிறதோ இல்லை அது கிழிச்சி விடுறதோ தவறு. ஏன்னு கேளுங்களேன், அது ரிலீஸ் பண்ணும்போது சடனாக வந்து அது விடுவிக்கும், சடனாக வந்து அந்த வினம் வந்து பிளட்டில் கலந்து ஃபாஸ்ட்டாக வந்து அதிகமாக வினத்தை விஷத்தன்மை அதிகமாக வெளிப்படும். ஒன்று ஐஸ் வச்சுச்சுன்னு சில பேர் வைப்பாங்க, அது எடுக்கும்போது என்னென்னா அந்த வேச டைலட்டேஷன் அது ரத்தக்குழாய் வந்து விரியும், விரியும் போது திரும்ப வந்து பிளட் வந்து அதிகமான விஷத்தை வந்து ரிலீஸ் பண்ணும், அந்த ரத்தத்துலேருந்து அதிகமான இந்த தன்மையுள்ள அந்த விஷம் வந்து திரும்ப சர்க்குலேஷனுக்கு வந்துடும். இன்னொன்று வந்து கிழிக்கவும் கூடாது, கிழிச்சாலுமே அது அதிகமாக அந்த லோக்கல் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும், அதிகமான தன்மை வந்து பரவும். ஸோ அந்த மூணுமே வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அந்த சினிமாவில் காமிக்கிறாங்க வாய் வச்சு உரிகிறாங்க அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, ஏன்னா சப்போஸ் அந்த வாய் வச்சு உரியவனுடைய வாயுக்குள்ளே வந்து சின்ன சின்ன அல்சர்ஸோ இல்லை ஏதோ இருந்ததுன்னா அது தப்பு தானே, அவனுக்கும் அந்த விஷத்தன்மை பரவும். அதனால் இந்த வாய் வச்சு உரியறது, கட்டு போடுறது, அதை கிழிச்சு விடுறது, ஐஸ் பேக் வைக்கிறதுலாம் பண்ணவே கூடாது. பண்ணினா நம்ம அதை லோக்கலாக அந்த வினத்தை வந்து வந்து தப்பு பண்ணுறோம், அது அதிகமாக பரவுறதுக்கு நம்ம காரணமாக இருக்கின்றதான் உண்மை. இது வந்து அவங்க பண்ணுற ப்ராக்டிஸு. இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்றத சொல்ல, இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா வந்த உடனே பைட் மார்க் இருக்கான்னு பார்ப்போம், அந்த லோக்கல் ஸ்வெல்லிங் இருக்கான்னு பார்ப்போம், ஜென்ரலாக வந்து அந்த வீக்கம் மட்டும்தான் இருக்கா, அவனுடைய அந்த விஷம் வந்து உடம்புல பரவணத்தன்மை இருக்கா, பரவணத்தன்மை இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, பேஷண்ட் வந்து பல்லுல இருந்து ரத்தம் வரும், மூக்குல இருந்து ரத்தம் வரும், ரத்த வாந்திகளும் சில டைம்ல எடுப்பாங்க. இப்போ 12 days கழிச்சு கூட வாந்தி எடுத்து செத்து போனவங்களா இருக்காங்க. 12 days ஆஃப்டர் 12 days பார்த்தீங்கன்னா அவங்க வாந்தி எடுத்து செத்து போனவங்களா கூட இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரத்தம் உறையும் தன்மையை பாதிக்கப்படுறதுனால இந்த பல்லுல ரத்த, கீழே ரத்தம் வர்றது, அப்புறம் வந்து மூக்கில் ரத்தம் வர்றது, அப்புறம் யூரின் வந்து ஹை கலரில் போகிறது, இதெல்லாம் வந்து இருக்குமான்னு நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் வாந்தி இருக்கா, மயக்கம் இருக்கா, பிளட் ப்ரெஷர் கம்மியாகுதா, மசில்ஸ்லாம் வீக்காக இருக்கா, இதெல்லாம் பார்க்குறதுனா சிஸ்டம் எது உடம்புல வந்து ரத்தம் கலந்துருச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடிய சில தன்மைகளாக இருக்கான்றத பொறுத்துட்டு எவ்வளோ நாங்கள் எவ்வளோ வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் அமௌண்ட் அது எவ்வளோ ஆன்டி ஸ்னேக் வேணும் கொடுக்குறதுன்றதை வந்து இதை வச்சு தான் நம்ம அசஸ் பண்ணுறது. லோக்கல் சொல்லிங்க, சிஸ்டமிக்ஸ், உடம்புல பரவி வரக்கூடிய சில குணங்கள், இதெல்லாம் வச்சு தான் எவ்வளோ ஆன்டி வினத்தை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றத வந்து டாக்டருங்க அசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த தன்மைகள்லாம் இருந்ததுன்னா இவ்வளோ வேணும் போடணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதெல்லாம் நாங்கள் வந்து எவ்வளோ வேணுன்றதை வந்து நாங்கள் அந்த கணக்கு பண்ணுறதுக்கு காரணம் எதை பேஸ் பண்ணி சொல்லணும்னா, லோக்கலாக இருக்கா, அதாவது ஒரே இடத்துல இருக்கா அந்த வினம், இல்லை பரவிடிச்சா, உடம்புக்குள்ளே பரவிடிச்சா அப்படின்றத பொறுத்து தான்.
எவ்வளோ வீணம் உள்ளே இருக்குது, எவ்வளோ ஆன்டி வீணம் வேணும்ன்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க இல்லைங்களா? இந்த ட்ரீட்மெண்ட் எவ்வளோ நாள் எடுக்கும், இதுக்குண்டான செலவு அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
அதாவது வந்த உடனே நம்ம ஆன்டி ஸ்னேக் வேணம் கொடுத்துடணும், வந்த உடனே ஆன்டி ஸ்னேக் வேணம் நம்ம கொடுத்துட்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தன்மையை அசஸ் பண்ணிக்கிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை மினிமல் வந்து மாடரேட் சிவியர் வெரி சிவியர், அதாவது குறைந்த விஷத்தன்மை, சிறு அதிகளவு விஷத்தன்மை, மிக அதிக அளவு, மிக மிக அதிக அளவு விஷத்தன்மை, இப்படி நாளாக நம்ம பிரிச்சுக்கலாம். இதில் மிக குறைந்த அளவு அப்படின்னா பைட் மார்க் இருக்கும், கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்கும், அவ்வளோதான், வேறு பெயின் இருக்கும், அவ்வளோதான். இப்போ பெயின் தாங்கிக்கூடிய அளவுக்கு பெயின் இருக்கும். நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வலி இருக்காது. இது வந்து மெரி வெரி மிக குறைந்த அளவு விஷத்தன்மை. அழுத்தி பார்த்து வலிச்சுன்னு சொன்னு வச்சுக்கோங்க, அது டெண்டர்னஸ், இங்கிலீஷ் டெண்டர்னஸ் சொல்லுவாங்க, அந்த டெண்டர்னஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி நம்ம அழுத்தறன்னு வச்சுக்கோங்களேன், ஆ அப்படின்னு பேஷண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அது மாடரேட், அதாவது கொஞ்சம் அதிக அளவு அப்படின்றது. அந்த ஸ்வெல்லிங் வந்து ஒரு ஃபார் ஒரு 12.5 ஒரு 15 cm வரைக்கும் அந்த ஸ்வெல்லிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மைல்டு, அதாவது மிக குறைந்த அளவு விஷத்தன்மை, கொஞ்சம் பிளட்டுலாம் கொஞ்சம் ஊஸ் ஆகாமல் இருக்கும், சரிங்களா? பட் அடுத்தது வந்தீங்கன்னா, அடுத்தது வந்து கொஞ்சம் அதிக அளவுன்னு சொல்லக்கூடியது வந்து கிட்டத்தட்ட 25 cm வரைக்கும் அந்த ஸ்வெல்லிங் போயிடும். 25 ஒரு 40 அந்த மாதிரி வரைக்கும் அந்த ஸ்வெல்லிங் பெருசாக போகும். அழுத்தும் போது வலிக்கும், காய்ச்சல் இருக்கும், சரிங்களா? அதாவது காய்ச்சல் அப்படின்றது ஒன்று இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி மைல்டு கிடையாது, அடுத்த நிலைமைக்கு போயிட்டான்னு அர்த்தம். அடுத்த ஸ்டேஜ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 cm வரைக்கும் ஸ்வெல்லிங் போகும், 45-50 வரைக்கும் ஸ்வெல்லிங் பெருசாக போகும். அதே மாதிரி அந்த ரத்தத்தில் கலந்த தன்மை வந்து வெளிப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாமிட்டிங்கு, வயிற்று வலி, இந்த மாதிரி சிஸ்டமிக் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க, உடம்புல கலந்த தன்மை வந்து வெளிப்படும். மிக அதிகமானது என்ன அப்படின்னா நரம்பு மண்டலத்தையே பாதிக்கும் தன்மை, அதை பேஷண்ட் வந்து நினைவிழந்து போகிறது, கோமாவுக்கு போகிறது, அப்புறம் இது மூச்சு ரொம்ப ஜாஸ்தி விடுறது, மூச்சு வந்து அப்புறம் வந்து இது என்னது ஃபிட்ஸ் அந்த மாதிரிலாம் வர்றது, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா வெரி சிவியர், அது மிக கடுமையான விஷத்தன்மை இருக்குதுன்னு சொல்கிறது. ஸோ அந்த நாளாக பிரித்து அந்த ரொம்ப குறைச்சலாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் மிக அடுத்த 3 அதாவது அதிகமான விஷம், மிக அதிகமான விஷம், மிக மிக அதிகமான விஷத்தன்மை, இந்த 3 நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5-10 10-15 15-20 அப்படின்றத வந்து நம்ம கொடுக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 15-20 வரைக்கும் நம்ம கொடுப்போம் மேக்ஸிமம் அந்த ஆன்டிஸ்னேக் வேணும்ன்றது. ஏன்னா அது வந்து எல்லா 3 குரூப்புக்கான ஒரு விஷம் முறிக்கும் தன்மை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது இந்த வைப்பரு, இந்த நல்ல பாம்பு, இந்த இது கிரைட்டு எல்லாத்தையும் சேர்த்து இருக்கக்கூடிய விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு தன்மை பாலிவேலன்ட் சொல்லுவாங்க. பாலிவேலன்ட்டு ஆன்டிஸ்னேக் வினம் சொல்கிறது. அதை வந்து நாங்கள் வந்து இந்த 3 கிரேடு சொன்னோம் இல்லைங்களா, அந்த 3 தகுந்த அளவுக்கு 5-10, 10-15, 15-20 வயலும் செலவு பார்த்தீங்கன்னா மேடம், ஒரு வயல் வந்து ஒரு 500-600 வரைக்கும் ஒரு வயல் வெளியில் கிடைக்கணும். அவள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 10 எவ்வளோ கணக்கு போடுங்களா, 5000 வந்துடுது. ஸோ மேக்ஸ் 20 வச்சுக்கோங்களேன், 15-20 செலவு பண்ண வேண்டும் ஒரு வெளியில் அவங்க பண்ணாங்க அப்படின்னா. இது இந்த அரசாங்க ஆஸ்பத்திரியில் தான் இதை வந்து நான் ஃப்ரீயாக அரசு கொடுக்கறதுனால இது ஃப்ரீயாக வந்து பேஷண்ட்டுக்கு நாங்கள் கொடுத்து ட்ரீட் பண்ணுறோம்.
இப்போ பாம்பு கடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அதீத பயம் ஏற்பட்டுரும் அந்த கடிப்பட்டவருக்கு இல்லைங்களா, வேர்த்து கொட்டும், படபடன்னு வரும். இப்போ உங்கள்கிட்ட வந்து இது விஷக்கடி அல்ல, பயப்பட வேண்டாம், ட்ரை பைட் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், இருந்தாலும் அந்த ஒரு ஃபியர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை எப்படி நீங்கள் போக்குறீங்க நாளடைவில்? அதுவே வந்து அவருக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தாதா?
இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வரான், நான் சொன்ன மாதிரி அவனுக்கு வந்து அந்த வீக்கமும் அந்த வலியும் கம்மியானாலே அவனுக்கு தெரியும் சார் இந்த விஷத்தை அவங்க முறிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஒன்று அது இல்லாமல் மினிமல் அது கொஞ்சமாக தான் கடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த டெஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்க, 20 minutes ஹோல் பிளட் டெஸ்ட்னு பண்ணுவோம். அந்த ரத்தம் உறையும் தன்மையை பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையான்றதை நம்ம பண்ணி பார்க்கும்போது அடுத்த டெஸ்ட் பண்ணும்போது அது நார்மல் ஆகிடுச்சுன்னா அது அவனுக்கு சொல்லிவிடுவோம், நாங்கள் நம்ம நார்மல் ஆகிடுச்சு ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லப்பா விஷம் கம்மியாகிட்டு இருக்குது நீ இம்ப்ரூவ் ஆகிடுன்னு சொல்லும்போது அவன் 90% மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க அந்த ஃபியர்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. சார் தான் பொழைச்சிக்கிறோம் அப்படின்ற தன்மை அவங்களுக்கு வந்துடுது, அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வந்துடுது. அது மட்டும் இல்லை அங்கே ட்ரீட் பண்ண டாக்டர் வந்து வந்த உடனே அவங்க சொல்லிவிடுவாங்க என்ன விஷம் இருந்தாலும் முடிச்சிடலாமா பயப்படாத அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. பேஷண்ட் வந்து அன்லஸ் நினைவு தவறி வர்ற பேஷண்ட்டு தான் இதை சொல்ல முடியாத ஒழிய கான் நினைவோடு இருக்கிற பேஷண்ட்டுக்கு அங்கே ட்ரீட் பண்ணுற டாக்டர் என்ன சொல்வார் அப்படின்னா உனக்கு இந்த பாம்பு கடிச்சிருக்கு, விஷம் இருக்குது, இதை கம்மியாக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது, இதை எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தால் கூட அதை முறிக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம போட்டுடலாம் அப்படின்னு டாக்டருக்கு அசூரன் கொடுக்குறதுனால முடிஞ்ச வரைக்கும் பேஷண்ட் வந்து பயந்தெல்லாம் ஒன்றும் இப்போ இருக்கிறதில்ல. அவங்களே வர்றாங்க, இப்போ சாதாரண போயிட்டுக்கு அவங்க ஹாஸ்பிட்டலில் வர்றாங்க, அவங்ககிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா இது விஷம் விஷம் இல்லைன்னு சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. விஷம் இல்லைன்னா நாங்கள் போகிறோம் டாக்டர் வீட்டுக்கு விஷம் தான் இல்லைன்னு சொல்கிறீங்களான்னு சொல்கிறோம் அப்படி போய் அவங்க போகிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஸோ அதனால் அந்த அஷூரன்ஸ் தான், அது வந்தோடனே டாக்டர் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இல்லை கடிச்சிருக்கு, இது விஷம் இருக்குது, இது விஷம் இல்லை, இல்லை அப்படியே விஷப்பாமல் இருந்தால் கூட நம்ம விஷத்தை முடிச்சிடலாம், அதுக்கான மருந்தெல்லாம் தயார் நாங்கள் வச்சிருக்கோம், நாங்கள் உங்களுக்கு போட்டுட்ருக்கோம் அப்படின்னு நம்ம அஷூரன்ஸ் கொடுக்குற பட்சத்தில் வந்து பேஷண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க ஏற்றுக்கிறாங்க. அந்தளவுக்குலாம் பயந்துலாம் ஒன்றும் ரொம்ப பயந்து ஆன்சைட்டி ஆகிய படபடப்பெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இப்போ இருக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க நிறையா வந்து விஷயங்களை தெரிஞ்சிக்கிட்டு தான் நம்மகிட்ட
வராங்க. இப்போ பாம்பு கடிச்சதுன்னா கட்டாயமாக ரெண்டு பல் அப்படிதான் இருக்கணுமா, இல்லை அந்த ஒரு பல் கூட இருக்கலாமா, இல்லை மோர் தென் டூ இருக்கலாமா, அதை பற்றிலாம் சொல்லுங்கள். முதல் உதவி என்ன பண்ணணும்?
அதாவது இப்போ சில பேஷண்ட்டுக்கு வந்து என்ன கடிச்சுன்னு தெரியாது, ஒரு சில பேர்த்துக்கு சில பேர்த்துக்கு வந்து ஏதோ கடிச்சிது அது அன்னோன் பைட், என்ன கடிச்சுன்னு தெரியாது, பாம்பாக இருக்கலாமா அப்படின்னு நான் நினச்சிட்டு அதை ரூல் அவுட் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் பாம்பு கடிச்சதை பார்த்துருப்பாங்க, அந்த பாம்பையும் கையோட எடுத்து வந்துருக்கும். இந்த மாதிரி மூணு வகையான பேஷண்ட்டு நம்மகிட்ட வருவாங்க. ஒன்று என்ன கடிச்சுன்னே தெரியலைங்க, பாம்பாக இருக்கலாமோன்னு அது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், அது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு ஒரு குரூப் வருவாங்க. இன்னொரு குரூப் வந்து பாம்பு கடிச்சதுங்க எங்களால் பிடிக்க முடியல, ஆனால் பாம்பு தான் கடிச்சு நான் பார்த்தேங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் கடித்த பாம்பு கையோடு அடித்து கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி மூணு குரூப் இருக்கும். இதில் வந்து நம்ம டவுட் வந்து அந்த என்ன கடிச்சுன்னு தெரியாதவங்களுக்கு மட்டும் தான் நம்மளுடைய கடமை வந்து பாம்பா இல்லையான்னு பார்க்குறது. அது நான் சொன்ன மாதிரி ஒன்று ஒரு பைட்டாக கூட இருக்கலாம், ஒரே ஒரு சின்ன ஒரு பைட் இருக்கலாம், ஏதோ ஒரு முள்ளாக கூட இருக்கலாம், இல்லை வந்து பாம்பு சாரி ஒரு மீன் பிடிக்கிற இடத்துல கூட ஏதோ ஒன்று மீன் முள் கூட அந்த இடத்துல குத்திருக்கலாம், கடற்கரை ஓரங்களில் மீன் நிலைகளில் கூட அந்த மாதிரி இருக்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைட் வந்து பாம்பு கடிக்கலாம், ஒரே ஒரு மார்க் கூட இருக்கலாம், இல்லை ரெண்டு மார்க் இருக்கலாம், இல்லை நிறைய மார்க் கூட இருக்கலாம். ஸோ அதை வச்சு இது பாம்பு கடியா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மீன் முள்ளோ இல்லை சாதாரண முள்ளோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டீப்பாக இருக்கும், அந்த மார்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்கும், அப்படி ஒரே ஒரு பைட் கிளியராக இருக்காது பா இதில் மற்ற பைட்லலாம். ஒரு முள்ளை குத்திச்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஓரம்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கரெக்டாக இருக்காது, பட் பாம்பில் அப்படி இருக்காது, ஒரு சின்ன பைட் மார்க் தான் இருக்கும், ஒரு சிங்கிள் மார்க்கு, ஒரு சின்ன பொத்தல் தான் இருக்கும், இல்லை ரெண்டு பொத்தல் இருக்கும், இல்லை சில டைமில் மல்டிபிள் பைட் மார்க்ஸ் கூட இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இது பாம்பா இல்லையான்னு கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். அசோசியேட்டட் அது கூட வந்து அந்த வீக்கம் இருக்கிறது, அந்த ரத்தம் வழியிறது, அந்த சீரஸ் ஃபுல்லி ரத்தத்துலேருந்து நீக்கினா ஒரு சீரஸ்ன்னு சொல்லுவாங்களே அது வந்து வழியிறது, அந்த புல்லே ஃபார்ம் ஆகுது, கொஞ்சம் அந்த ஸ்கின் வந்து அப்படியே பலூன் மாதிரி கொஞ்சம் உப்புறத்தன்மை, இந்த மாதிரி லோக்கலாக அந்த அந்த கடிச்ச இடத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த இது பார்த்திங்களா அந்த விளைவுகள் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு தான் அது பாம்பாக இருக்கலான்னு சொல்லலாம். மற்றபடி அது சில டைமில் பார்த்தீங்கன்னா மார்க் இருக்கும் ஆனால் வினமே சுத்தமாக இருக்காது, அது ஜஸ்ட்டு கவனித்தா போதும். 6 மணி நேரத்துலேருந்து ஒரு 8-12 மணி நேரம் வரைக்கும் அவங்கள அப்சர்வேஷனில் வச்சு அது மேலே ஏறலை, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அவனுக்கு நல்லா தான் சுவாசிக்கிறான், அவனுடைய பிளட் ப்ரெஷரு மற்ற விஷயங்கள்லாம் நல்லா தான் இருக்குது, பல்ஸ் நல்லா தான் இருக்குது, வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அப்சர்வேஷன் வச்சுட்டு நம்ம அவங்கள போக சொல்லலாம். அதர்வைஸ் வினம் ஜாஸ்தியாது, அது வீக்கம் ஜாஸ்தியாது, அவனுடைய மற்ற தன்மைகள் மற்ற விளைவுகள்லாம் வெளியில் தெரியுது அப்படிங்கிற பட்சத்தெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்.
பாம்புக்கு வந்து விஷம் வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு இட செக்ரெட் ஆகுது? நீங்கள் சொன்னீங்க அது அவ்வளோவும் கூட வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது இல்லை, கொஞ்சமாக தான் மினிமல் அமௌண்ட் தான் பண்ணுதுன்னு சொன்னீங்க. இது மாசமா இந்த சட்டை உரிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பௌர்ணமியோ அமாவாசையோ ஏதோ சமயத்தில் சட்டை உரிக்குது, அந்த மாதிரி இது ஏதாவது ஒரு கணக்கு ஏதாவது இருக்குதுங்களா, 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு மாதிரி?
அதாவது இந்த பல்லை பற்றி கேட்டிங்க, அது எப்படின்னா இப்போ மேலே ஒரு பல் பேர் ஆன்டீரியர் ஃபேங்கு போஸ்டீரியர் ஃபேங்குன்னு ரெண்டு ஃபேங்குன்னு சொல்லுவாங்க, அது முன்பல் பின்பல்னு சொல்லுவாங்க. அந்த முன்பல் வந்து நீளமாக இருந்துச்சு அப்படின்னா அது முக்கால்வாசி வந்து அதிகமாக வந்து விரியனில் அந்த மாதிரி இருக்கும், பின்னாடி பல் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அது கிரைட்டோ இல்லை வந்து இந்த கோரல் ஸ்னோக்குன்னு சொல்லுவாங்க. கோப்ராவுக்கு நமக்கு நல்லா தெரியும் எப்படி கோப்ராவை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும், கோப்ரா படம் எடுக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும். சில டைமில் பார்த்தீங்கன்னா வால் இருக்குல்ல, அந்த வால் வந்து துடுப்பு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து முக்கால்வாசி வந்து தண்ணி பாம்பாக இருக்கும், வால் துடுப்பு மாதிரி. இந்த விரியன் பாம்புனுடைய தலை வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்குலராக இருக்கும், இதை வச்சு நம்ம எக்ஸ்டர்னல் எக்ஸ்பீரியன்சஸ் வெளித்தன்மையை பற்றி நம்ம ஒரு இதில் சொல்லலாம். சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த டெஸ் பல்லு புது பல்லு வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு வந்து ஒரு மாதம் ஆவரேஜாக வரும்னு சொல்லுவாங்க. அவள் பார்த்தீங்கன்னா சில டைமில் ரெண்டு பல்லு கூட ரெண்டு பல்லுக்கு பக்கத்தில் இன்னொரு பல்லுடைய மார்க் கூட தெரியும். அப்படி என்ன அப்படின்னா அது வந்து அந்த புதுசாக உற்பத்தி ஆகிற பல்லும் வந்துருச்சுன்னு அர்த்தம். அது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பல்லு வந்து ஒரு மாதத்துக்கும் ஒரு மாதம் ஒரு 30-40 நாளுக்குள்ளே அடுத்த பல்லு வருதுன்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஸ்னேக் வீனம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈல்டை தான் பொதுவாக சொல்லுவாங்க. அதாவது எப்போ எடுத்தாலும் அந்த பாம்புகளுடைய அந்த சுரப்பில் வந்து ஒரு இவ்வளோ அமௌண்ட்டு இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு கணக்கில் வச்சுக்கலாம். பரப்பக்க கோப்ராவுக்கு வந்து ஒரு 200 மில்லிகிராம் இருக்கும், கடிச்சா வந்து 20 மில்லிகிராம் செத்து போயிற தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய ஈல்டு தான் நம்ம சொல்கிறது. அதாவது சுரக்கும் தன்மையும் சொல்லுவாங்க. அது வந்து கடிக்க கடிக்க சுரக்கும் தான், அது வந்து கண்டினியூஸாக ஃபிக்ஸடாக இவ்வளோ இத்தனை நாளைக்கு உதவ சுரக்கும்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த ஸ்னேக்குடைய சுரப்பிலேருந்து அந்த சுரக்கும் தன்மை வந்து இவ்வளோ மில்லிகிராம் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய மனுஷனை கிறந்து போக வைக்கக்கூடிய ஒரு டோஸ் லீத்தல் டோஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து இவ்வளோன்னு நம்ம சொல்லலாம். பட் அது சுரக்கிற தன்மையை பற்றி எனக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து அந்த ஈல்டு தான் நம்ம என்னால் சொல்ல முடியும் ஈல்டு.
சரிங்க டாக்டர், இப்போ இந்த பைத்தான்ஸ் இருக்குது இல்லைங்களா மலைப்பாம்பு, அது வந்து கடிக்கிறத விடவும் இறைய வந்து அப்படியே சுற்றி பிணைஞ்சு அதை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் அது பண்ணும் ஒரு பயமுறுத்துறதுக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி சமயத்தில் பைத்தான்ஸ் வந்து கடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்களா? ஏன்னா அது அதோட சைஸை விடவும் எத்தனையோ மடங்கு சைஸ் இறைய வந்து அது முழுங்கும் அப்படிங்கிறாங்க. மலைப்பாம்பு வந்து கடிக்குமா என்ன பண்ணும்?
பாம்பு வந்து தன்னுடைய ஃப்ரையை வந்து அப்படியே எடுத்து முழுங்குமே ஒழிய அதுக்கு வந்து விஷ பையிருக்கு இல்லை அது வந்து கடிக்குதுன்றத பற்றி எங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் அதை பற்றியான விரிவான விஷயங்கள் எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் இப்போ மலைப்பாம்பு கடிச்ச கேஸ்லாம் நாங்கள் ஒன்றும் ட்ரீட் பண்ணுறதில்ல. ஏன்னா அது என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் அது நீங்கள் சொன்ன மாதிரி அதனுடைய அந்த ஜாஸ் இருக்கிற அந்த தாடைகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனால அது முழுங்கி அது முழுங்க தான் பார்க்கும். இப்படி கடிச்சிட்டு ஓடுற தன்மை வந்து மலைப்பாம்புக்கு இருக்காது. ஏன்னா அதனுடைய சைஸ் அவ்வளோ பெருசு, அதுக்கு தேவையான உணவோட வந்து ஜாஸ்தி. சின்ன சின்ன பூச்சிகள்லாம் அது போட்டு சாப்பிட்றதுக்கு பிறகு அதுக்கு வேண்டிய உணவு வந்து ரொம்ப பெருசு. இப்போ ஆடு இல்லை மாடு இல்லை வந்து வந்து மற்ற விலங்கினங்கள் அதை வந்து அப்படியே வந்து எடுத்து பிடிச்சி அது ஒரு இடத்துல போய் அதை சுற்றி அதை நகராமல் பிடிச்சி அதை முழுங்க தான் பார்க்கும். மற்றபடி மலைப்பாம்பு வந்து கடித்து விஷம் அப்படின்றத பற்றிலாம் எங்களுக்கு அதை பற்றி நான் என்னது ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு விவரம் வந்து எங்ககிட்ட இல்லை.
அப்புறம் இன்னொன்று ஸ்பிட்டிங் கோப்ராஸ்னு இருக்குது, துப்புன உடனே வந்து செத்து போயிடுவாங்க, எத்தனையோ 10 அடி 20 அடிக்கு அப்புறம் வந்து கூட அதை துப்போம் குறி பார்த்து துப்போம் அப்படின்றாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இறந்த ஸ்னேக் இருக்குது பாருங்களேன், ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் கூட வீனம் இன்ஜெக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க, இதெல்லாம் உண்மையா?
அதாவது அந்த ஸ்பிட்டிங்கை பற்றி கேட்டிங்க, சில கோப்ராஸ் வந்து அப்படி துப்போம், அதுக்கு போய் ஸ்பிட்டிங் ஆப்தால்மேனு பேர், ஸ்பிட்டிங் ஆப்தால்மேனு பேர். அது வந்து இப்படி துப்பும் போது என்னென்னா கண்ணில் வந்து எரிச்சல் சவுந்து போகிறது இருக்கும். சாதாரணமாக ஒரு நார்மல் ஸ்டெலைன் எடுத்து வாஷ் பண்ணாலே போகிறோம், அது ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது. பர்மனண்ட் ஐ டேமேஜ் ஒன்றுமே வராது, ஐ டேமேஜ் ஒன்றுமே வராது. அது போய் ஸ்பிட்டிங் ஆப்தால்மேனு சொல்லுவாங்க. அது சில கோப்ராஸ் வந்து அந்த மாதிரி பண்ணும், குறிப்பிட்ட தூரத்துலேருந்து அப்படி வினாமத்தை அப்படி வீசும்போது அது கண்ணில் பட்டு அந்த கண் வந்து எரிச்சல் கண் சவுந்து போகிறது வீங்கிறது இதெல்லாம் இருக்கும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு வந்து நம்ம வாஷ் பண்ணி ஒரு இரிகேஷன் சொல்லுவாங்க, அதை சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணி கொஞ்சம் அப்சர்வேஷன் வச்சாலே போதும். இப்போ நிரந்தரமான கண் பார்வை இழப்பு வந்து அதில் வராது. இது இந்த ஸ்பிட்டிங் கோப்ரா பற்றி. இன்னொன்று கேட்டிங்க டெட் ஸ்னேக், அந்த டீகேபிட்டேட்டட்னு சொல்லுவாங்க, சப்போஸ் அதை கட் பண்ணி கொண்டு வராங்க வச்சுங்களா, அது வந்து நீங்கள் சொன்னதான் கடி ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் வந்து அது கடிக்கும், கடித்து விஷத்தன்மை வரும், வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் எப்பவுமே இறந்து போன ஸ்னேக்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். அதை தான் அதை அதை கையாளுறது வந்து ரொம்ப ஒரு ப்ரிகாஷன், அது அதை கடித்து விஷம் வரும் அப்படின்ற அறிவு வந்து மக்களுக்கு இருக்கணும். அதனால் அதை நான் கடித்து தூக்கிட்டு வரேன்னு கையெல்லாம் வெறுங்கெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது, அதை வந்து ஏதோ ஒரு ஹேண்டில் வச்சு ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு டாக்டர்கிட்ட கொண்டு வந்து அதை காமிக்கணும் விஷமா இல்லைன்னு காக்கிறதுக்காக. அது கரெக்ட், விஷம் நான் தலை கட் பண்ணால் கூட அந்த தலையில் சில செயல்பாடுகள்னால அதுக்கு போய் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க, இந்த ரிஃப்ளெக்ஸ் என்வனமேஷன் சொல்லுவாங்க, அது அந்த தன்மையில் கூட அந்த தலை வந்து கடிக்கும், கடித்து விஷம் வரும்.
இப்போ கடிப்பட்ட இடத்துல வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வைக்கலாமா?
எதுவுமே எந்த மருந்துமே அது மேலே வைக்கக்கூடாது மேடம், எந்த மருந்தும் வைக்கக்கூடாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஈரிடிஏன்னு ஒரு மருந்து போடுவாங்க, அது வந்து அந்த நெக்ரோட்டைசிங் எஃபெக்ட், அதாவது அந்த டிஷ்யூவை வந்து டிஸ்ட்ராய் பண்ணும், அந்த எஃபெக்டை தான் ப்ரிவென்ட் பண்ண முடியாது. அந்த ஈரிடியை கூட ஒரு 0.1 ml வந்து 10-20% அந்த மருந்து முன்னாடிலாம் போட்டுட்டு இருந்தாங்க, அது மேலே அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து அந்த நெக்ரோட்டைசிங் எஃபெக்ட், அதாவது திசுக்களை வந்து அழிக்கக்கூடிய தன்மை வந்து அந்த பாய்ச்சலில் இருக்கும், அந்த தன்மையை வந்து போக்குறதுக்காக கொஞ்சம் முன்னாடி போட்டுட்டு இருந்தாங்க அந்த ஈரிடியை கூட. அது கூட ஆன்டி வினமாக அது ஆக்ட் பண்ணாது, அது விஷத்தை முறுக்கிவிட தன்மையாக அந்த ஈரிடியை கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, இப்போ விஷம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த விஷத்துக்குள்ளே நிறைய பொருள்கள் இருக்குது, அந்த பொருள்களை பொறுத்து தான் அந்த விஷம் வந்து நம்ம உடம்புல வந்து போய் ஆக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹைலூரானிடேஸ்னு ஒரு பொருள் இருக்குது, அந்த ஹைலூரானிடேஸ் என்ன பண்ணுன்னா விஷத்தை வந்து ஃபாஸ்ட்டாக அப்சார்ப் பண்ண வச்சிடும். இன்னொன்று வந்து பாஸ்போர்ட் டைஜஸ்டேஸ்னு ஒரு பொருள் இருக்குது. இந்த பாஸ்போர்ட் டைஜஸ்டேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ரத்தம் ஊசிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெமரேஜிக்னு சொல்லுவாங்களே, ரத்தத்தை வெளியே கொண்டு வரக்கூடிய தன்மை, அந்த தன்மை வந்து அந்த பாஸ்போர்ட் டைஜஸ்டேஸுக்கு இருக்குது. இந்த பாஸ்போர்ட் லைபேஸ்னு ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணுனா ஹைப்போ டென்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி அந்த வினத்துக்குள்ள ஒரு சில பொருள் இருக்குது, அந்த பொருளுக்கு தனித்தனி ஆக்ஷன் இருக்குது. அது அதை பொறுத்து எஸ்திரேஷன் இருக்குது, அஸ்டல் கொலின் இருக்குது. இந்த மாம்பாலாம் அஸ்டல் கொலின் இருக்குது. மாம்பாலை என்ன மாம்பா ஏன் கொள்ளுது அப்படின்னா, நிறைய அஸ்டல் கொலின் இந்த பாய்சனிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓபிசி பாய்சன் சொல்லுவோம், அக்னா பாஸ்பரஸ், அதில் வந்து விளைவுகளே வந்து அஸ்டல் கொலினுடைய விளைவுகளால தான். அந்த மாதிரி இந்த மாம்பா ஸ்னேக்ஸ் வந்து நிறைய அஸ்டல் கொலின் இன்ஜெக்ட் பண்ணும். ஸோ அதனால் அந்த தன்மை, விஷத்தன்மை வந்து அந்த விஷத்தினுடைய கான்ஸ்டியூன்ஸ், அதுக்கு உள்ளே கூடிய பொருளை பொறுத்து இருக்குது. இப்போ சிலதெல்லாம் ஆன்டிஜெனிக்லி இந்த நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் இல்லையா, ஆன்டி ஸ்னேக் குணம், அதுக்கு வந்து நிறையா நமக்கு அந்த அறிவு வளர்க்கறதுக்கு நிறையா அது ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு 12-15 ஆன்டிஜென் இருக்கும் ஒரு விஷத்துக்குள்ளே, அதனுடைய லோ மாலிகுலர் வெயிட்டு. சில மாலிகுலர் வெயிட்டு 7000 வரைக்கும் மாலிகுலர் வெயிட் ஜாஸ்தி இருக்கும். சில கோப்ராவுடைய ஆன்டிஜனை பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய மாலிகுலர் 7000 இருக்கும். இதெல்லாம் வந்து ஆன்டி ஸ்னேக் குணம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து உதவியாக இருக்குது. அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த வைப்பர் பார்த்தீங்கன்னா மோர் காம்ப்ளெக்ஸ் தென் கோப்ரா. கோப்ராவுடைய ஆன்டிஜன் வந்து மோர் காம்ப்ளெக்ஸ் தென் ஐபிரிட், இந்த அந்த தண்ணி பாம்பு. இந்த மூணு குரூப் வந்து ஆன்டிஜன். ஸோ இந்த ஆன்டிஜெனிக் நேச்சர் வந்து நமக்கு வந்து அந்த ப்ரிப்ரேஷனில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மோர் காம்ப்ளெக்ஸ் வந்து வைப்பர், அதை விட கொஞ்சம் லெஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து கோப்ரா, அதை விட கொஞ்சம் லெஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த தண்ணி பாம்பு.
உலக பேரழகி கிளியோபாட்ரா வந்து ஒரு வாலண்டரி பைட், ஸ்னேக்னால தான் செத்து போனாங்க அப்படின்ட்டு நம்ம கேள்விப்படுறோம். அந்த மாதிரி ஒருத்தர் தன்னைத்தானே ஒரு பாம்பை கடிக்க வைக்க முடியுமா?
ஒரு வயல் ஒருத்தன் தன்னை தற்கொலை பண்ணிக்கிறான்னு நிறைய முறைகள் இருக்குது. ஒரு விஷப்பாம்பை எடுத்து கையில் பிடிச்சிக்கிட்டு தட்டிகிட்டு இருந்தால் அது கடிக்க தான் செய்யும், கடித்தா அந்த விஷம் போக தான் செய்யும், அப்போ சாதாரணம் செய்வாங்க. ஸோ அதனால் அந்த பாம்பு வந்து ரெண்டு மூணு தான் திருப்பி அதை டிஸ்டர்ப் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தால் அதை கடிக்கும், கடிக்கும் போது அந்த வேணம் ஜாஸ்தியாக போக தான் செய்யும். ஸோ அதனால் எப்படி வேணாலும் மனுஷங்க சாகலாம். சூசைட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு பாம்பை எடுத்து கடிக்க வச்சுருக்கிறத கூட ஒரு வைல்டில் போயிட்டு பாம்பை கையில் பிடிச்சா அதை தாரா கடிக்க தான் செய்யும். அது தப்பிச்சு போகிறத விட்டு அது ஓயிடும். நீங்கள் கையிலேயே பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை திரும்ப திரும்ப கடிக்க தான் செய்யும். இப்போ நிறையா இந்த ஜியாகிராஃபி சேனல்லாம் பார்க்குறீங்க, பார்க்கும்போது என்னது, முடிஞ்ச வரைக்கும் அதை கடிக்காமல் ஏதோ ஒரு கிளிப் மாதிரி வச்சு பிடிச்சிக்கிறாங்க, இல்லை அதை கொண்டு போய் அங்கேயே விட்டுறாங்க. அதை சரியான முறையில் நம்ம கையால் அப்படின்னா அதை நம்மளை கடிக்க தான் செய்யும். அப்போ அது அந்த வாய்ப்பு இருக்க தானே செய்யும்.
இப்போ நம்ம கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு சுமாராக எத்தனை பாம்பு கடி கேஸ் வருது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் எங்கள் மேடம் இந்த கடந்த ஒரு 6 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சராசரியாக வந்து 60-80 பாம்பு கடி வருது. 60-80 பாம்பு கடி வருது. இதில் வந்து எல்லாமே வருது, நல்ல பாம்பும் இருக்குது, இந்த பாம்பு, இந்த வைப்பர் பாம்பு இருக்குது. மெயினாக வந்து இந்த கிரைட்னு சொல்லக்கூடிய கட்டு விரியன்னு, சாதாரண விரியன்னு, அப்புறம் இந்த நல்ல பாம்பு, இந்த பாம்புகள் தான் இருக்குது. சராசரியாக 60-80 இது வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடந்த 5 நாங்கள் வந்து ஒரு டேட்டா எடுத்தோம். 5 இதில் வந்து பார்த்திங்கன்னா செத்து போகிற விகிதம் பார்த்திங்க அப்படின்னா 0.08-0.1% தான் டெத் ரேட் வந்திருக்கு எங்களுக்கு. அது 100 அட்மிஷன் போடுறோம், பாம்பு கடின்னு வர்றாங்க பார்த்திங்களா, அதில் செத்து போடுவாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி நாங்கள் ஒரு டேட்டா எடுத்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 0.08%-0.1% தான் வந்து செத்து போகிறாங்க. அந்தளவுக்கு நாங்கள் டெத் ரேட் வந்து இந்த ஸ்னேக் இந்த விஷத்தை முடிக்கிற மருந்து மூலம் வந்து நாங்கள் வந்து கம்மி பண்ணியிருக்கோம்.
டாக்டர், இப்போ நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸோடு சேர்ந்துட்டு பாம்பு பிடிக்கிறதுக்கு போகிறாங்க. அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அகால மரணமும் ஏற்படுறது உண்டு. இந்த மாதிரிப்பட்ட இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
அதாவது நல்ல விஷயந்தான். அதாவது ஒரு பாம்பை வந்து ஒரு எதிரியாக பார்க்காம, பாம்பும் இந்த பூமியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் நினச்சி அதை கொல்லக்கூடாது, அதை திரும்ப கொண்டு போய் அதனோட இடத்துல விட்டுருன்னு நினச்சி நிறைய இளைஞர்கள் வராங்க. ரொம்ப நல்ல விஷயந்தான் அந்த விஷயம். பட் என்னென்ன அப்படின்னா, இந்த பாம்பை வந்து காப்பாற்றி அதனுடைய இடத்துல கொண்டு போய் விடணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அந்த பாம்பு வந்து நம்மக்கிட்ட இப்படி நினைக்கிறதுனாலே அந்த பாம்பு நம்மளை வந்து கடிக்காதுன்னு நம்ம ஒரு கேரண்டி கொடுக்க முடியாது. அந்த பாம்பை சரியான விதத்தில் வந்து நம்ம வந்து கையாளல அப்படின்னா அந்த பாம்பு வந்து நம்மளை கடிக்க தான் செய்யும். இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன், அது வந்து விஷம் வந்து கொல்லணும்னு கடிக்கலனா கூட கடித்தா ஒரு விஷம் ஒரு அளவில் நம்ம உடம்புல ஏறு தான் செய்யுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பாம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சில விகிதத்தில் வந்து சில பொருள் இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்ன அந்த ஹைல்ரானடேஸு, அந்த பாஸ்போர்ட் டைஜஸ்டேஸு, பாஸ்போர்ட் லைபேஸு, அந்த எஸ்டரேஸ், அஸ்டல் கொலின், இந்த அமௌண்ட்டெல்லாம் இந்த கான்ஸ்டியூன்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புல சில விளைவுகளை விளைவிக்க தான் செய்யும். அது எந்த அளவில் அந்த பொருள் இருக்கோ அதை பொறுத்து ரத்தம் அதிகமாக வெளியேறது, ரத்தத்தை உறவைக்கூடிய தன்மை, அதிகமான வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது, அப்புறம் இந்த மாதிரி தன்மைகள்லாம் அந்த கான்ஸ்டியூன்சி இருக்குது. அதை நம்ம ஒன்றும் தர பண்ண முடியாது. அதனால் கேர்ஃபுல்லாக அந்த ரொம்ப அது அதை தன்மை அதை பிடிக்கிற இது வந்து சாகித்யம் வேணும். அதை அது அழகாக பிடிக்கணும் அந்த பாம்பை. இப்போ வெளியே இப்போ நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்கன்னா அந்த ஒரு கிளிப்பில் ரொம்ப தூரத்தில் வந்து ஒரு கையில் ஒரு கிளிப் வச்சு அந்த தலைக்கு பக்கத்தில் பிடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து அதை வந்து ஒரு விஞ்ஞான ரீதியாக அப்ரோச் பண்ணி அந்த பாம்பை சரியாக பிடிச்சி கொண்டு போய் விடணும். அந்த பாம்புக்கும் நமக்கு கூடிய தூரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கம்மி பண்ணி தான் ஆகணும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பட்டன் செருப்பு கீழே அடியில் வந்து செருப்புக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆணி கட்டின செருப்புன்னு வச்சு ஒன்று போட்டு சரக்கு சரக்குன்னு போவாங்க பெரியவங்களாம். அப்போ என்னென்னா அவங்க இருட்டில் நடந்து வந்தால் கூட வெளிச்சல டைமில் அந்த பாம்புலாம் அந்த பக்கம் விலகி போயிடும். இன்னொன்று காவலாளிகள்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா குச்சி வச்சுக்கிட்டு அதில் கம் ஒரு செயின் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு சத்தம் சலங்கு சலங்குன்னு வச்சுட்டு நடந்து போவாங்க. அதுவும் அந்த மாதிரி தன்மைகளை வந்து நடுவில் முடிஞ்ச வரைக்கும் நடுவில் தான் போகணும், ஓரத்தில் போகக்கூடாது, புஷ்ஷு ஓரத்தில் போகக்கூடாது, முள்ளெல்லாம் இருக்கிற இடத்துல ஓரத்தில் போகக்கூடாது அப்படின்னு அந்த காலத்தில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லா விதமான தற்காப்போடு எடுத்துக்கிட்டு தான் இதை செய்யணும். இல்லையா நம்ம நல்லது பண்ணுறோம் பாம்புக்கு அப்படின்ற எண்ணத்தோடு போனாங்கன்னா அது நம்மளை கடித்தா கூட நம்ம அப்படிலாம் நினைக்கக்கூடாது. கடித்தா விஷம் வரும், விஷம் எல்லாத்துக்கும் விஷத்தன்மை, கொஞ்சமாக இருந்தால் கூட அது அந்த உடம்புல ஏறுறதை பொறுத்து செத்து போயிடுவாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன், மால் நியூட்ரிஷன், அதாவது ரொம்ப நியூட்ரியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய சோகை, ரத்த சோகை, மால் நியூட்ரிஷனு, வைட்டமின் சி டிசீஸ், ஸ்கர்வி டிசீஸு, ஸ்கர்வி, இந்த மாதிரி நோய் இருக்கவங்க வந்து செத்து போயிடுறாங்க நிறைய பேர். நிறைய ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பாம்பு கடி இவங்களெல்லாம் கடிச்சு அப்படின்னா என்ன நீங்கள் ட்ரீட் பண்ணால் கூட சில பேர் செத்து போகிறது காரணம் வந்து இந்த கூட இருக்கக்கூடிய சோகைத்தன்மை, அதாவது இன்னொன்று ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷனு, வைட்டமின் சி டெஃபிஷியன்சி, இந்த மாதிரி நோயெல்லாம் இருக்கும்போது என்னாகுன்னா செத்து போகிற தன்மை ஜாஸ்தி ஆகும். இப்போ இந்த இப்போ பிடிக்க போகிறவங்க தன்மையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவனுடைய சாகரத்த டெண்டன்சி ஜாஸ்தியாக இருக்கும்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து ரொம்ப நல்ல விஷயம், பாம்பை பிடிக்க கொள்ளக்கூடாது, அதை கொண்டு திரும்ப வயலில் விட்டுறணும், அதை காட்டில் விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை அதிகமாக பயன்படுத்தி இதை அந்த பாம்புக்கும் அந்த நமக்குமான இடைவெளியை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். இப்படி பண்ணாதான் இந்த விஷத்தன்மையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும்.
இப்போ அந்த காலத்தில் நம்ம கேள்விப்படுறோம் அரசர்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்னேக்கை வந்து தன் மேலே அந்த விஷத்தை உள்ளே ஏற்றி அதாவது எதிரிகள்டிருந்து காப்பாற்றுறதுக்கு இந்த விஷம் ஒன்றும் பண்ணாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணுவாங்களாம் குழந்தையிலிருந்தே. அப்போ வளர்ந்தா கூட பாம்பு கடிச்சா கூட ஒன்றும் பண்ணாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது வந்து உண்மையா மூட நம்பிக்கையான்னு சொல்லுங்க. அப்புறம் பாம்பை பற்றின மூட நம்பிக்கைகள் ஏதாவது இருக்குதுங்களா, அதை பற்றிலாம் சொல்லுங்களேன்.
இந்த நீங்கள் முன்னே சொன்னீங்களே அந்த அரசல் வந்து பாம்பை எடுத்து அப்படி பண்ண மாதிரி நம்ம வந்து விஞ்ஞான ரீதியாக தான் நம்ம அது ஒவ்வொன்றுமே நம்ம ஒரு ப்ரூவ்டு இதை தான் சொல்லணும், நம்ப முடியும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்லாம் நம்ம நம்ப முடியாது மேடம். இப்போ வந்து பாம்பை எப்படி பாம்பை பிடிச்சி பாம்பேனா வந்து ஒரு கிரேடடாக கொஞ்சமாக தான் பாம்பு கடித்தா கடிக்கும், கடித்தா ஒரு விஷம் உள்ளே போகும். கொஞ்சமாக நீ பாம்பை போய் நீ கடினு சொல்ல முடியுமா, பாம்பு கேட்குமா நம்ம சொன்னதை அப்படி பண்ணோம் அதுதாங்க, அதெல்லாம் நம்ம நம்ப முடியாது. அதெல்லாம் நான் அன்லஸ் வந்து அது நமக்கு பேப்பர் போட்டு அதை நிறையா விஞ்ஞான பூர்வமாக அதை நிரூபித்தா தான் நம்ம நம்ப முடியும். இல்லையா யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம அதை ஒரு ஃப்ரூடு இதாக நம்ம வந்து முடிவான ஒரு கருத்தை நம்ம சொல்ல முடியாது. ஒன்று இன்னொன்று வந்து மூட நம்பிக்கைனா பார்த்தீங்கன்னா இந்த பாம்பை வந்து ஒரு மத ரீதியாக சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வழிபடுறது, பக்கத்தில் வச்சு வழிபடுறது அப்படிங்கிற தன்மை ஒன்று இருக்குது, அதை கொல்லக்கூடாது அப்படின்றது. சில இப்போ பாம்பு வந்து வீட்டுக்குள்ளே உள்ளே போந்துருச்சு, அது ஆல்ரெடி ஒருத்தனை போய் கடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அதை வந்து வெளியிலையும் போகல. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த அது நிறையா ஒரு புஷ்ஷில் இருந்துச்சு அப்படின்னா சில பேர் நெருப்பு எரிப்பாங்க, சில பேர் அதை கடித்தா கூட அதை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மத ரீதியான சில காரணங்கள் இருக்குது, அதை வழிபடுறது, வழிபடுறதுக்காக போய் பிடிக்கிறது, இல்லை அது பக்கத்தில் போய் நின்றுட்டு தலை குனிகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது ஒரு மூட நம்பிக்கை. ஏன்னா பாம்பு வந்து நமக்கும் வந்து எப்பவுமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஒன்றுங்க, பாம்பு நம்மளை புரிஞ்சுக்கிறது, நம்ம பாம்பு நம்ம பாம்பை பற்றி புரிஞ்சுக்கிறோம், பட் பாம்பு நம்மளை புரிஞ்சுக்கணும் இல்லையா. பாம்பு நம்மளோட புரிஞ்சுக்கிற அளவுக்கு பாம்புக்கு அறிவு இருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் அது பக்கத்தில் போகாமல் இருக்கணும், இல்லையா பாம்பை பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக அதை எடுத்துன்னு போய் வெளியே விட்டுறணும். இந்த ரெண்டு தான் நம்ம பண்ணணும். ஸோ மூட நம்பிக்கைகள் வந்து ஒரு அதை சாமியாக கும்பிட்றது இதை வந்து சில பேர் தப்பாக கூட எடுத்துப்பாங்க. கடவுள் நம்பிக்கை இது வேறு, அந்த ப்ரிகாஷன்ஸ் எப்பவும் நம்மகிட்ட இருக்கணும், அப்போ தான் நம்ம அந்த கடையிலேருந்து தப்பிக்க முடியும். சப்போஸ் நல்லது பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா அதை கேர்ஃபுல்லாக பிடிச்சி கொண்டு போய் எங்கேயாவது விட்டுறணும்.
சார் இப்போ ஸ்னேக் பைட்டில் ஜிஹெச்க்கு வந்து அட்மிட் ஆன ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேசஸ், இது இன்ட்ரெஸ்டிங் கேசஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் அப்படி ஏதாவது இருக்குதுங்களா?
அதாவது சீக்கிரமாக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்க நினைவு தவறி சீக்கிரமாக வர்றாங்க, ஆனால் வரும்போது நினைவு இல்லாமல் வர்ற கோபுரா போயிட்டு நல்ல பாம்பு கடித்து வந்த சின்ன சின்ன பிள்ளைங்க, அதே மாதிரி வெளியில் ட்ரீட் பண்ணி ரொம்ப அன்கான்ஷியஸாக இருந்த 5 நாள் 6 நாள் கழித்து வர பேஷண்ட்டு கூட நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து சரியான சிகிச்சை கொடுத்து நாங்கள் காப்பாற்றிருக்கோம். அது வந்து பீப்புள் வந்து ரொம்ப வந்து வெளியிலேருந்து அப்ரிஷியேட் பண்ணலாம் போயிருக்காங்க. அதனால் லேட்டாக வந்தால் கூட வர்றது நான் அவங்க கடமை வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்களுடைய இருக்கக்கூடிய திறமையினா இந்த எங்களுடைய திறமையெல்லாம் மக்களுக்காக தான், மக்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து அதை காப்பாற்ற முடியுமோ, ஒரு எந்த விதமான சிகிச்சை குறைபாடும் இல்லாமல் அந்த அந்த முறையில் நாங்கள் சிகிச்சை அளித்து, அந்த மாதிரி நிறைய கேசஸ் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கூட ஒரு 15 வயசு பிள்ளைங்க, 20, 50, 40 இந்த மாதிரி வயசில் லேட்டாக வந்தால் கூட அவங்களுக்கு சரியான வெளியில் ட்ரீட் பண்ணி வந்தால் கூட அவங்க சில பணம் இல்லாமல் கூட சில பேஷண்ட்டுங்க வெளியில் ட்ரீட் பண்ணி இங்கே வந்துடுவாங்க நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பேஷண்ட் கூட நாங்கள் கொடுத்து அவங்கள வந்து நாங்கள் வந்து உயிர் பிழைக்க வச்சுருக்கோம்.
பேஷண்ட்ஸ் லேட்டாக வந்தாலும் நீங்கள் லேட்டஸ்ட் மெடிசன்ஸ் கொடுத்து காப்பாற்றிடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பாம்பு கடிச்சா என்ன பண்ணுறது, என்ன முதலுதவி, எந்த வகையான பாம்பு கடிகள் பற்றின சுவையான தகவல்கள், இதெல்லாம் பற்றி ரொம்ப விரிவாக விளக்கமாக சொன்னீங்க. உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
நன்றிம்மா, நன்றி, வணக்கம்.
பாம்பு கடிக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விரிவாக விளக்கியவர் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தீவிர மருத்துவ சிகிச்சை பிரிவு பேராசிரியர் டாக்டர் சி. மனோகரன் அவர்கள்.
உடன் உரையாடியவர் என் கோமா.